இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூலை ராமதேவானந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதி தேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கயா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய் இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம் வளமை போல பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து நான் ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியானம் முத்திரை போட்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான கருத்துக்கள் அதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் கிடைக்கும். அதற்கு மேலாக இன்று நவராத்திரியில் ஏழாம் நாள் பூசை, சரஸ்வதியின் பூசை, ஞானத்துக்குரியவள், கல்விக்குரியவள், ஆகவே அவளுக்கும் இந்த சத்சங்கத்தை நாங்கள் சமர்ப்பணமாக செலுத்துவோம். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 232, 233, 234, மூன்று பக்கங்கள். துயரமிகு உலகிற்கு பாபாஜியின் உபதேசம் எளிமையானது, ஆனால் முழுமையானது. தெளிவு, புதுமை, ஆன்மீகம் ஆகியவை நிறைந்தது. ஆங்கிலம் தெரிந்த எவரும் இதனை புரிந்து கொள்ளலாம். சத்குருவின் அருளால் நீலகண்டனின் மறுபாதி இவற்றையெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு தருவார் என நம்பப்படுகின்றது. காலம்தான் இதனை வெளிப்படுத்த வேண்டும். பாபாஜியின் கோட்பாடு ஒருவரின் பிறப்பு சமயத்தில் குறுக்கிடாது. உலக பொது கடவுளை அது எல்லோருக்கும் அன்னை என்று கொண்டாடுகின்றது. பக்தி, தொண்டு, சரணாகதி ஆகியவற்றால் அப்பொருளை அடைதல் வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபதேசங்களிலும் பரம்பொருளை தாயாக கொள்ளும் போக்கு காணப்படுகின்றது. யோகதா சத்சங்கம் என்பது கடவுள் அருளாலும் சாதனையின் மூலமும் ஒவ்வொருவரது படிப்படியான ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஏற்பட்டது. பாபாஜி ஒரு பயிற்சி அமைப்பை கூறுகின்றார். அது வைராக்கியமும் பற்றின்மையும் கொண்டது. சில சமயம் மெதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் வெற்றி தரும். உலக கடமைகளை துறப்பதையோ வீட்டை விட்டு ஓடுதலையோ பாபாஜி பரிந்துரைக்கவில்லை. உலகியல் நிலையை அவர் கடக்கச் சொல்கின்றார். துறவிக்கு அவர் சிறப்புத்தன்மை ஏதும் கொடுக்கவில்லை. கலியுகத்தில் துறவு வேண்டாம் என்கின்றார் அவர். தர்மமிகு வாழ்வையே அவர் ஏற்கின்றார். பெண்களை வெறுக்காது தாய் போல பார்க்கச் சொல்கின்றார். அன்பும் தொண்டும் வாழ்க்கையின் அடிப்படைகளாக அமைய வேண்டும் என்கின்றார் பாபாஜி. கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஆன்மீக உயர்வு பெற பாபாஜி 6 கருத்துக்களை உபதேசிக்கின்றார். அவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. வாழ்வின் வெளிப்படைகளை நாம் மறந்து விட்டோம் என்கின்றார். அவர் நேர்மையும் தொண்டும் நம் நினைவுக்கு கீழே வந் சென்று விட்டன. அகந்தை அகற்று கடவுள் குருவருளால் நம் மாளிகையை உருவாக்க வேண்டியது அவசியம் என்கின்றார். எனவே நீ இறந்தால் ஒழிய வெற்றி பெற முடியாது. பாபாஜியின் வாக்கியம் இது. புதிய தாயின் குழந்தை, அவர் பாரதத்தின் தூதுவர். அவருடையது புதிய உலக பொதுமை கொண்ட நம்பிக்கை. அதனை புதுப்பிக்கப்பட்ட இந்து சமயம் என்று அழைக்கலாம். இக்காலத்திற்கு உகந்த அவர் மரபு மேலை கீழே நாடுகளின் கோட்பாடுகள் கலந்தது. இது கடவுளை அடைய நேரடியான சுருக்கமான வேகமான பாதை. இக்கால உலகிற்கு மிகவும் ஏற்றது. எளிய சாதாரண மனிதனைப் போல விளங்கும் பாபாஜி ஒரு குருவைப் போலவோ சாதுவைப் போலவோ காணப்படுவதில்லை. நம்மை சரணடைந்தவர்களை ரட்சிப்பதில் அவர் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. இறை தூதுவர் கண்ணோட்டமும் உலக பொதுமனமும் கொண்டவர் அவர். முழுமையாக கடவுளை உணர்ந்த அவர் தாயுள்ளம் கொண்ட ஞானி. முழுமையான குரு மனோ நாசத்திற்கு மனம் ஒருமுகப்படுத்தலுக்கும் அவர் காட்டும் வழிகள் மிக பொருத்தமானவை. பாபாஜியின் தெய்வீக அருளை பறியினால் இவ்வுலகமே சொர்க்கமாகிவிடும். பிரபஞ்ச அன்னையின் அருளில் நிறையும். மற்ற சமய விளக்குகள் ஒளி குன்றிய போது ஒவ்வொரு நிழலும் எதிர்பாராத கஷ்டங்களை உண்டாக்கும் போதும் பாபாஜியின் சங்கநாதம் எழுந்தது. அதில் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி எல்லாம் கலந்திருக்கின்றன. சமயமும் கடவுள் அருளும் இல்லாது நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பாபாஜி விரும்பினால் கர்ம விதிகளை, விதியை, பிராப்தத்தை சில சமயம் மாற்றி அற்புதங்களை ஆற்றலாம். வழிபாட்டு நீண்ட சடங்குகள் போன்றவற்றை பாபாஜி வெறுக்கின்றார். உயிருள்ள சுடரை அவரை எதிர்பார்க்கிறார். மக்களின் துயரை போக்க அருளாளர்களும் யோகியரும் முயல்வர். பாபாஜியும் அவ்வாறே. அவர் பயமின்றி தம் கருத்துக்களை கூறுகின்றார். பிறரை நேசிப்பவர், தெய்வ பக்தி உடையவர், சரணித்தவர், சாத்திரம் படித்தவரை விட வலிமையானவர். அவர்களால் சூழ்நிலைகளை கூட மாற்ற முடியும். பஞ்சாக்கினி மத்தியில் தவம் செய்பவர் பிராணயாமம் கை வந்தவர். குகைகளில் தவம் செய்பவர் குண்டலினி யோகத்தில் வல்லவர். மந்திர சித்தி அடைந்தவர் பெரிய அளவில் யாகம் பூசை செய்தவர். ஆகியோரை விட பிறரை நேசித்து பக்தியால் சரண் புகுந்தவர் மேலானவர். பாபாஜி மிக உயர்ந்த அருளாளர். தெய்வீக அன்னையோடு தொடர்ந்த உறவு உடையவர். அவர் விரும்புவது உறுதிப்படுத்துவது கட்டாயம் நடக்க வேண்டும். அவர் மனமும் விசாலமான பார்வையும் உலகளவு பரந்தவை. அவரிடத்தில் தவறான எண்ணமே கிடையாது. அவர் தனியான சிந்தனையாளர், சீர்திருத்தவாதி. ஆனால் மரபையோ வழக்கத்தையோ சமயத்தையோ குலைக்கும் முயற்சி அவரிடம் இல்லை. குருவின் வழிகாட்டலில் நேரடியாக கடவுளை அடையும் முறையை அவர் உபதேசிக்கின்றார். தாய், சேய், தந்தை, மைந்தன் உறவை அவர் பரிந்துரைக்கின்றார். சமயம் என்ற பெயரில் செய்யப்படும் குறும்புகளை அவர் கமந்தர் என்று விளக்குகின்றார், சுமந்தர் என்று விளக்குகின்றார். அறிவு தர்க்கத்தை விட சமயம் மிக உயர்ந்தது. அறிவும் உணர்வும் தெய்வீகத்தோடு முழுமையாக ஐக்கியம் அடைவதன் உறுதிப்பாடே சமயம். சமயத்தை பயின்று அதன் பயன்களை அனுபவிக்க வேண்டும். சமயம் என்பது மறுபடியும் இணைதல் என்பது பொருள் என்கின்றார் பாபாஜி. இதயத்தின் முதன் நிலையே நம்பிக்கை. ஒருமுறை தெய்வீகத்தை சுவைத்துவிட்டால் அதன் இனிமை நன்கு புரியும். தெய்வீக விதிகளை ஒருபோதும் தவறுவதில்லை. ஆன்மீக ஏணியில் பல நுட்பமான படிகளை அவர் காட்டுகின்றார். முயற்சி இல்லாமல் எந்த விளைவும் நிகழாது என்கின்றார். மேல் நோக்கி தெய்வீகம் நம்மை உயர்த்தவில்லையானால் மூழ்கும் மனிதன் ஒருபோதும் எழுந்து மேலே வர முடியாது. உலகம் பொதுவாக எழலாம் வீழலாம், ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் சார்புருஷர்கள், குருமார்கள், பாபாஜி போன்ற ஞானிகள் ஆகியோரால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் சமயம் சார் வாழ்வே வாழ வேண்டும். பல முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டும். மரணத்தின் மரணம், மனிதன் வாழ்க்கை மரணம், அதன் பின் பதிபக்தி மார்க்கம் ஆகிய நூல்களில் குருவருளால் இவை எடுத்துரைக்கப்படும். பிரச்சனைகளை பற்றி அவரது நடுநிலைமை மிக்க கருத்துக்களை நம் சிந்தனையை தூண்டும். எனவே இக்காலத்து அன்றாட பிரச்சனையை தீர்க்க விசாலம் மிக்க பார்வை அவரிடமிருந்து வெளிப்படுகின்றது. ஜெய் பாபாஜி ஜெய். பேச்சிலோ எழுத்திலோ சடங்கிலோ சமயத்தை பார்க்கக்கூடாது, அதனை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்றார் பாபாஜி. உலகில் ஒவ்வொருவரும் சேவையும் சரணாகதியுமே நான் வலியுறுத்துவது என்று அவர் மேலும் கூறுகின்றார். ஒவ்வொருவருக்கும் சமயத்தின் அடிப்படை தெரிந்துவிட்டால் நம்பிக்கை இழக்க வேண்டாம். பெற்றோருக்கு சேவை, குரு சேவை, கடவுள் சேவை, குடும்ப சேவை, உறவினர் நண்பர்களுக்கு சேவை என எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும். சேவை புரிய உத்தி ஏதும் இல்லை. பாபாஜி நம்மை உயர்த்துவார், அவரே உறுதி அளிக்கின்றார். குருவிடம் நாம் கேட்கும் உரிமை நம் பக்தியை, சேவையை, சரணாகதியை பொறுத்தே அமைய வேண்டும். அவரே நமக்கு தந்தை, கடவுள் எல்லாம். இதை மனதில் கொள்ளுங்கள். இந்த பக்கங்களில் ஆசிரியர் வழியே செய்யப்படும் உருவ வழிபாடுகள், சடங்குகள், பிரார்த்தனைகள், புனித தலங்கள் ஆகியவற்றை ஒதுக்கிவிட்டார். சத்குரு பாபாஜியிடம் அன்பு கொண்டு செய்யப்படும் உலக பொது வழிபாடே இங்கு பெரிதும் வலியுறுத்தப்படுகின்றது. பரம்பொருளிடத்தில் சரணாகதியே முக்கியம். இம்மார்க்கத்தால் வாழ்வில் பல கஷ்டங்களை பாபாஜி வென்றிருக்கின்றார். எளிமையாக பயிலக்கூடிய கடவுள் மார்க்கத்தை பாபாஜி காட்டியிருக்கின்றார். அவருடையது நேரடியான மார்க்கம். அதற்கு சாதனை சடங்கு அடிப்படை ஏதும் தேவையில்லை. கடவுள், அவர் கருணை, அன்பு ஆகியவை ஆழமாக வலியுறுத்தப்படுகின்றன. கடவுளிடம் பயப்பட வேண்டாம், அவரை நேசித்தால் போதும். மிக மோசமான குற்றவாளியை கூட, பாவிகளை கூட விடுதலைக்கு பாபாஜியை நோக்க வேண்டும். பலவீனமான குழந்தையே தாய்க்கு மிக நெருக்கமானது. சமயத்தின் பேருண்மை உலகைப் போல மிகவும் பரந்தது, ஆனால் மிகவும் நுட்பமானது. எனவே அதற்கு எல்லையும் வரலாறும் வகுப்பது கடினம். அதனை தருக்கத்திலும் அடக்க முடியாது. பல பக்திகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, விளக்கப்பட்டிருக்கின்றன. சமய இலக்கியத்தை படிப்பவர்கள் புனிதத்தன்மையை நம்பிக்கையோடு ஏற்க வேண்டும். பொருள் இயக்கியம் என்பது வரலாறோ, நாவலோ, சிறுகதையோ, இலக்கியமோ அன்று. ஒவ்வொரு பக்கமும் புனிதத்தன்மை கொண்டது. மாம்பழத்தை எப்பகுதியில் உண்டாலும் அதன் சாறு இனிக்கத்தான் செய்யும். பின்னர் பல பகுதிகள் சேர்க்கப்பட்டன. புத்தகம் அச்சகத்தில் இருக்கும்போது பாபாஜி கண்களை வருத்தி படிக்க வேண்டாமே என்று நானே இவ்வரிகளை எழுதுகின்றேன். வாசிப்பவர்கள் தங்களுக்கு பிடித்த பகுதிகளை ஏற்கட்டும். ஆன்மீகத்தில் பக்குவம் ஏற்பட்டு அருளியல் அனுபவம் நாடுபவருக்கே இந்த நூலை நான் எழுதுகின்றேன். பக்தி உடையவர்கள் ஆனந்தத்தில் மூழ்குவர். உலகியல் மனிதர் பல கேள்விகளை கேட்பர். அவற்றில் பல பொருத்தமற்றவையாக இருக்கும். சமய நம்பிக்கை காரணமாக கேள்விகள் எழலாம். ஒரு முட்டாள் கேட்கும் கேள்விக்கு 40 அறிஞர்கள் பதில் சொல்ல முடியாமல் போகலாம் என்பது ஒரு பழமொழி. சிலர் அனுபவமின்மை காரணமாக இதை படிக்காது போகலாம். ஆழமின்மை காரணமாக மேலோட்டமாக நூலை நோக்கி மனநிறைவு கொள்ளாமல் போகலாம். சரியான நோக்கும் அணுகுமுறையும் அவசியம் தேவை. சமயத்தின் மையத்தில் இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். பாக்கியமற்றவருக்கு கூட பாபாஜி இவர்களுக்கு உதவி செய்து காப்பாற்றுங்கள் என்பதே என் வேண்டுகோள். இந்த புத்தகத்தை உங்கள் கையில் வைக்கும் போது என் வருத்தமெல்லாம் இதுதான். நான் சொல்பவற்றில் புதுமை இருப்பதை சிலரே உணர்கின்றார்கள். முழு உண்மை என்றும் மாறாது. ஆனால் துணை நிலையில் இருப்பவை காலத்துக்கு காலம். நான் நாத்திகன் அல்லன் அல்லது முறையான சமயவாதியும் அல்லன். ஒரே படகில் நான் பயணம் செய்யவும் இல்லை. ஒரே சிறகுடைய பறவையும் அல்லன். வழக்கமான சமய உலகம் என்னை கருணை இல்லாமல் நன்றாக நடத்தியது. நம் சமய அணுகுமுறை மிக குறுகியது. சமய அடிப்படை அறிவு ஆழமற்றது. சாதாரண இந்து குழந்தை கூட சமயத்தை பற்றி நிறையவே கேள்விப்படுகின்றது. ஆனால் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை, ஒன்றும் பயில்வதில்லை. அதிகமாக தெரிந்து கொள்வது வெறுப்பைத்தான் வளர்க்கின்றது. வெளி விஷயம், கோட்பாடு ஆகியவற்றில் அதிகமாக ஈடுபட்டு அக விஷயத்தை புறக்கணிக்கின்றோம். பயிற்சியை விட கோட்பாடே நமக்கு முக்கியம். நம்முடைய மதிப்புகள் சமய உயர்வை வெளிப்படுத்துவதில்லை. சமயத்தை புரிந்து கொள்வதில் நடுநிலைமையோடு கூடிய தர்க்க சிந்தனை அரியது. சமயத்தன்மை குறுகும் போது அது ஒன்றுமில்லாமல் போகின்றது. நம்மில் பலருக்கு ஆசைகள் நம்பிக்கைகள் அதிகம். நமக்கு ஆச்சரியங்கள் அற்புதங்கள் முக்கியம். எனவே நமது நம்பிக்கை குருடு நிறைந்ததால், பயம் நிறைந்ததால், உடனே தயார் செய்த உணவாய் கேலிக்குரியதாய் இருக்கின்றது. தற்போது மேலை நாடுகளில் கீழே நாடுகளில் நாத்தீக ஆத்தீக நன்மைகள் தன்மைகள் கலந்திருப்பதால் சமய பணி செய்வது கடினமாக இருக்கின்றது. மேலும் சமயம் பற்றி யாரும் இன்று கவலைப்படுவதாக தெரியவில்லை. நன்கு வேலை செய்பவர்கள் மலைக்கோ கடற்கரைக்கோ ஓடி தமக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டனர். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம் என்று 4 பக்கங்கள் படிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் படிக்கப் போகின்றேன். இது முக்கியமான பக்கம். இன்று நவராத்திரியில் 7ஆம் நாள், சரஸ்வதிக்குரிய தினம். பாபாஜியின் புத்தகத்தில் அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பக்கம் 100. அதை உங்களுக்காக இன்று இந்த வாசிப்பில் கொடுக்கின்றேன். தியானத்தில் இருந்து உள்வாங்கி பாருங்கள். யோக சாதனையின் ஒவ்வொரு படியிலும் நிகழும் அன்னையின் செயல்பாடே தெய்வீக சக்தி. சாதகனுக்குள் அன்னையின் செயல் நிகழ வேண்டியதன் நோக்கம் என்ன? ஆளுமை என்பது ஆன்மாவின் வெளிப்பாடே. இயற்கையில் ஆன்மாவால் நிகழும் விளைவு இந்த பரிமாண இருப்பில் தெய்வீகத்தின் ஒரு பொறியே. ஆன்மா பிறவிதோறும் அது வளர்ந்து புது ஆளுமையாக வளர்கின்றது. அனுபவம் வளர வளர அதன் எல்லை விரிவடைகின்றது. இதனால் அதன் பெரும் சக்தியும் திரும்பச் செல்லும் சக்தியும் அதிகரிக்கின்றன. அது மேலும் மேலும் வளர்ந்து பேரொளியைப் போல அவ்வொளியிலிருந்துதான் இது வந்தது ஆகின்றது. ஒவ்வொரு பிறவியிலும் அது கூட்டை, அதாவது உடம்பை விடும்போது அதன் வெளியோடு அண்டத்தில் பூதங்களாக பிரிகின்றன. ஆன்மா அதன் நுண் துறத்தை வாழ்க்கையில் பெற்ற ஆளுமையின் சாரமாக மீண்டும் பெறுகின்றது. ஜீவன் பிறவிதோறும் முன்னேறி தெய்வீகத்தை பெற தயாராகின்றது. மறுபிறவியின் மூலம் தெய்வீகத்தின் மையமாக அது மாறுகின்றது. இவ்வாறு ஜீவன் முழுமை பெற 4 சக்திகள் தேவைப்படுகின்றன. அவை ஞானம், வலிமை, இயைபு, வேலை ஆகியவை. மனித மனத்தில் இவை 4 வகை ஆளுமைகளின் அடிப்படைகள். பழங்காலத்தில் இந்த 4 சக்திகள் 4 வகை மனிதரிடத்தில் உள்ளதாக கூறினர் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்போர். அவர்களிடம் உள்ள அறிவு, ஞானம், வலிமை, மனோதிடம், படைப்பு, பொருத்தமுடைமை, விட்டு கொடுத்தல் திறமை ஆகிய 4ஐயும் இந்த 4 பிரிவும் குறிப்பன. முழந்தாளிட்டு வணங்கு. மனிதன் முழுமை அடைந்து இறுதி நோக்கத்திற்காக தயாராகும் வழி இதுவே. புனித அன்னையிடம் தெய்வீகத்திடமும் சரணடைதல் மிகவும் பயன் தரும். அப்போது அன்னை தனது அருட்கிரணங்களை நம்மீது பாய்ச்சி நமக்கு உதவி செய்கின்றாள். வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கும் அவள் முன் விழுந்து வணங்கு. மழைக்கால வெண்ணிலவை போன்ற தூய வெள்ளை ஒளியில் அவள் மிளர்கின்றாள். அவளருள் நமக்கு நம்பிக்கை விடியலை நல்கும். 4 பேரில் அவளே வயதில் இளையவள். பூமிக்கு மிக அருகில் இருக்கின்றாள். எனவே நமக்கும் மிக அருகில் இருக்கின்றாள். அந்த மகா சரஸ்வதியை எப்போதும் வணங்குவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்
ஓம்
சக்தி, ஓம்
சக்தியோம்
ஆதிசக்தி மா
சக்தி
சக்தி பராசக்தி ஓம்
ஓம்
என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை ஆதிசக்தி மா சக்தி பராசக்திக்கு காணிக்கையாக கொடுத்து, இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கரத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமா, ஓம் கிரியா என்னை நமோம். இறைவன் ஐயா, உங்களுடைய கரத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிடைக்கப்படும் அருள் வாக்கியங்களை உள்வாங்குவதாக அமையும். அதில் முக்கியமாக பாபாஜியின் கோட்பாடு கோட்பாடு பற்றியும் அன்னையின கொண்டு பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அடுத்ததாக யோகதா சத்சங்கத்தின் சிறப்பு கூறப்பட்டது. உலகியல் நிலையை பாபாஜி கடக்க சொல்லுகின்றார். அன்பும் தொண்டும் வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டிய அவசியம் பற்றி கூறப்பட்டது. பாபாஜியின் தெய்வீகத்தை பெறுவதன் சிறப்பு கூறப்பட்டது. கடவுளும் சமய அறிவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பிறரை நேசிப்பவன் சிறந்தவன் மேலானவன் என கூறப்பட்டது. பாபாஜியிடம் தவறான சிந்தனை இல்லை. குருவின் வழிகாட்டலில் கடவுளை அடைதலை கூறுகின்றார். சமயம் என்பது இணைதல் என்று மறுபடியும் கூறுகின்றார். முயற்சி இல்லாமல் ஒன்றும் நிகழாது என்பது கூறப்படுகின்றது. பிரச்சனைகளை தீர்க்க பல வழிகளை கூறுகின்றார். ஒவ்வொருவரும் சேவையின் தொண்டே முக்கியம் என்று பாபாஜி கூறுகின்றார். பாபாஜி எமக்கு தந்தை கடவுள் என்பதை உணருங்கள். எளிமையாக பயனளிக்கக்கூடிய மார்க்கத்தை பாபாஜி காட்டியிருக்கின்றார். சமயத்திற்கு எல்லை வகுக்க முடியாது. ஒவ்வொருவரும் புனிதத்தன்மை கொண்டது. ஆன்மீகத்தில் பக்குவம் ஏற்பட்டவர்களுக்கு இந்நூல் என்கின்றார். சமயத்தன்மையில் இருப்பவரெல்லாம் பாக்கியசாலிகள். நான் கூறும் உண்மையை சிலரே உணர்கின்றனர். பயிற்சியை விட கோட்பாடே முக்கியம். சமயத்தன்மை புரவும் போது ஒன்றுமில்லாமல் போகின்றது. மேலை நாடுகளில் சமயப்பணி செய்வது கஷ்டமாக இருக்கின்றது. அடுத்து இன்று சரஸ்வதி பூசையின் சிறப்பு பற்றி மிக சிறப்பாக கூறப்பட்டது. எனவே நாங்கள் இவற்றை உள்வாங்கி பலன் பெறுவோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்,
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம். நன்றி இறைவன் ஐயா, முடிந்தளவு அற்புதமாக அதை தொகுத்து கொடுத்தீர்கள். சாதகர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கரத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. கொஞ்சம் சத்தம் வைத்து பேசுங்கள் கார்த்திகேயா, உங்களுடைய ஒளியும் குறைவாக இருக்கின்றது. இன்னும் வச்சால் நல்லா, இன்னும் கேட்கவில்லை. ராய், ஓகே, அப்ப நீங்க பேசுங்க கார்த்தி சார்.
வியாழக்கிழமை குரு வாரம் பாபாஜியினுடைய தெய்வீக குரலிலிருந்து பல நற்செய்திகளை உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பாபாஜி இந்த சத்சங்கம் மூலியமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பாபாஜிக்கு நன்றி. பல நற்செய்திகள், பல ஒழுக்க சீலம், அது சைவ சித்தான சொல்லுவாங்க, ஒழுக்க சீலம். ஒழுக்கம் என்பது வார்த்தைகளில் இருக்கும், அது சீலம் என்றது கடைபிடிச்சு அதை செயல்படுத்தக்கூடியதுன்றது ஒழுக்க சீலம் சொல்லுவாங்க. அதே போல அந்த ஒழுக்க சீலத்தை பத்தி, சமயத்துல எப்படி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், சமயம் எந்த அளவுக்கு அதை நம்ம கடைபிடிச்சு நிக்கணும் என்ற ஒரு பல நல்ல கருத்துக்களை பாபாஜி சத்சங்கம் மூலியமா நமக்கு எடுத்து வைத்தார். அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியம் இருக்கோ அந்த அளவுக்கு அது செஞ்சு நம்ம வெற்றி அடைவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதமாக அந்த ஒழுக்க சீலத்தை பற்றி ஒரு ஒரு மிகவும் சுருக்கமாக அதை கொடுத்தீர்கள் கத்தியேய. அதுதான் உண்மை. உண்மை வாழ்க்கை வாழ்வதற்கு அது மிகவும் முக்கியம் என்பது பாபாஜியினுடைய கருத்து, அருளாளர்களின் கருத்து, சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. ஆகவே உங்களுடைய தொகுப்புக்கு மிகவும் நன்றி கார்த்திகேயா. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபா நமோ, ஓம் சிவாய நமா.